ஸ்ரீ வெங்கடேஷ கருணா கலிதாபிஷேக ஸ்ரீ ஆமுனார்ய குருவரிய கிருபார்த்த போதம் ஸ்ரீ கிருஷ்ணசூரி பதபங்கஜ பிருங்கராஜம் ஸ்ரீ கிருஷ்ணமார்ய மணகம் சததம் நமாமி. ஸ்ரீ ரம்யஜாமாத்ர முனீந்திர சாசனாத் யோ மங்களாசாசன சௌப்ரபாதிக்கே சக்ரே பிரபத்திம் ச விருஷாச்சலேஷிதுஹு தம் வாதீபிருத் குரும் ஆஸ்ரயாம்யஹம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருமலைக்கு யாத்திரையாக எழுந்தருளி எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தருளினார். அப்பொழுது அவருடைய அஷ்டதி கஜாச்சாரியர்களிலே ஒருவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற சுவாமியை எம்பெருமான் விஷயமாக சுப்பிரபாதாதிகள், அதாவது சுப்பிரபாதம் முதலவைகளை இயத்த வேணும் என ஆணையிட்டார். அந்த ஆணையின் பேரிலே பிரதிவாதி பயங்கரவண்ணா அற்புதமாக எம்பெருமான் விஷயமாக ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதம், ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரம், ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி, வெங்கடேஷ மங்களம் என்று நான்கு திவ்ய கிரந்தங்களை அருளி செய்தார். அந்த ஸ்தோத்திரங்களுக்கு ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான திருப்பதி கிருஷ்ணமாச்சார சுவாமி ஆச்சரியமான ஒரு உரை அருளி செய்துள்ளார். ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரத்துக்கு காஞ்சி சுவாமியும் ஒரு உரை அனுகிரகித்துள்ளார். ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்திலே முதல் ஐந்து ஸ்லோகங்களை நாம் ஏற்கனவே அனுபவித்தோம். ஸ்ரீ உபே மாடபூசி அனந்தாழ்வான் சுவாமி அற்புதமாக விவரித்து அருளினார். மேலுள்ள ஆறு ஸ்லோகங்களை யதாமதி விண்ணப்பம் பண்ணுகிறேன். இந்த ஸ்தோத்திரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையே ஒத்து இருக்கு. ஆண்டாள் எவ்வாறு திருப்பாவையை அருளி செய்தாலோ அந்த கிரமத்திலேயே பிரதிவாதி பயங்கர அண்ணாவும் இயற்றியதாக தெரிகிறது. திருப்பாவையில் கடைசி பத்து பாசுரங்கள் எப்படி அமைந்துள்ளன பார்க்கலாம். எம்பெருமானை எழுப்ப தொடங்குகிறார்கள். இது முதலிலே எம்பெருமானை எழுப்பினார்கள், நம்பி மூத்த பிரானை எழுப்பினார்கள், பிறகு எம்பெருமானை எழுப்பினார்கள், எம்பெருமான் எழுந்திருக்கவில்லை, பிறகு நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பினார்கள் மூன்று பாசுரங்களாலே, பிறகு நப்பிண்ணை எழுந்தவுடன் அனைவருமாக சேர்ந்து எம்பெருமானை எழுப்பினார்கள்னு இந்த கிரமம் பார்க்கிறோம். அப்படியே சுப்பிரபாதத்திலே முதல் இரண்டு ஸ்லோகங்கள் எம்பெருமானை பள்ளி உணர்த்துவதாக இருக்கிறது. மூன்றாவது ஸ்லோகம் பிராட்டியை உணர்த்துவதாக இருக்கிறது. பிறகுள்ள ஸ்லோகங்கள் எம்பெருமானை உணர்த்துவதாக இருக்கின்றன. இப்படி சுப்பிரபாதம். பிறகு ஆண்டாள் 22வது பாசுரம் தொடங்கி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். அதாவது 21வது பாசுரத்தில் எம்பெருமானை உணர்த்தினாள். ஏத்த கலங்கள் எதிர்வங்கி மீதழிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் விரும்பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் என்ன. கடைசியிலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து என்று உன்னை போற்றுவதற்காக அல்லது போற்றி வந்தோம், பல்லாண்டு பாடி வந்தோம், புகழ்ந்து உன்னுடைய குணங்களை புகழ்ந்து வந்தோம் என்ன. இளைய பெருமாளைப் போலே குணத்துக்கு தோத்து வந்தோம், விரோதிகளைப் போலே அதாவது இராவணாதிகளைப் போலே உன்னுடைய வீரியத்துக்கு தோத்து வந்தோம், பெரியாழ்வாரைப் போலே பல்லாண்டு பாடி வந்தோம் என்று பலபடியாக தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அங்கே வியாக்கியானத்தில். அப்படி போற்றுதல்னு ஒன்று, புகழ்தல்னு ஒன்று. அது போற்றி என்பதுதான் மங்களாசாசனம் மங்களம். புகழ்தல் என்பது எம்பெருமானுடைய குணங்களை புகழ்வது, அதுதான் ஸ்தோத்திரம். ஆக ஆண்டாள் எதற்காக எம்பெருமானை திருப்பள்ளி எழுப்பினாள் என்னால் எம்பெருமானை போற்றுவதற்காகவும் பல்லாண்டு பாடுவதற்காகவும் மேலும் எம்பெருமானுடைய குணங்களை பாடுவதற்காகவும் என்று நன்னாக தெரிகிறது. மேலே இதை ஆண்டாளும் செய்து காட்டுகிறாள். எம்பெருமானுடைய வீரச் செயல்களுக்கு பல்லாண்டு பாடினாள் அன்னை உலகம் வளர்ந்தா எடிபோத்தி என்று மேலும் எம்பெருமானுடைய குணங்களை பலபடியாக தெரிவிக்கிறாள். மாலே மணிவண்ணா என்னும் ஆழி நிலையாய் என்னும் எம்பெருமானுடைய பரத்வ சௌலபியங்கள், எம்பெருமானுடைய ஆசிரித வியாமோகம் என்கிற குணங்களையெல்லாம் அனுபவிக்கிறாள் ஆண்டாள் அங்கே. மேலும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபடுகிறாள். எல்லாரையும் ஈடுபடுத்துகிற குணங்கள் என்ன, அப்படி குணங்களை பாடுவது அதுதான் ஸ்தோத்திரம். அதே போல பல்லாண்டு பாடுகை, அது மங்களம். மேலும் 28 பாசுரத்திலே ஆண்டாள் எம்பெருமானை, நீயே உபாயம், நீயே எனக்கு வேண்டியதை தரவேணும், இறைவா நீ தாராய் பறை என்று அருளி செய்தாள். இப்படி இதை ஒத்தே இருக்கிறது இந்த கிரந்தங்கள், அதாவது சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் முடிந்து ஸ்தோத்திரம், எம்பெருமானுடைய குணங்களை புகழ்தல், அது முக்கியமாக பரத்வம் முதலான குணங்கள், எம்பெருமானுடைய சௌலபியம் முதலான குணங்கள், மேலும் ராமாவதாரத்திலே பிரதானமான குணமான சௌசீல்யம், மேலும் வீரியம் போன்ற குணங்களை அனுபவிக்கிறார் இங்கே. மேலும் பிரபத்தி என்று எம்பெருமானை சரண் புகுகிறார். பிறகு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் என்று ஒரு விதமாக திருப்பாவையும் இந்த கிரந்தங்களையும் நாம் ஒத்து நோக்கலாம். அதனாலேயோ என்னவோ திருவேங்கடமுடையான் தினமும் காலையிலே இந்த கிரந்தங்களை திருச்செவி சாய்க்கிறார். மேலும் தனுர் மாசத்திலே திருப்பாவையை திருச்செவி சாத்துகிறார். ஆக இவைகளுக்குண்டான சாமியத்தினாலேயே என்று எண்ண தோன்றுகிறது. ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்தில் முதல் ஸ்லோகத்திலே மூன்று விழிச்சொற்கள், அதாவது எம்பெருமானை திருமகள் கல்வனாக ஸ்ரீயப்பதியாக, அடுத்து எம்பெருமான் புண்டரீகாட்சனாக, மூன்றாவது எம்பெருமானை ஜெகஜன்மாதி காரணனாக இப்படி அனுபவித்தார். இது மேன்மையை குறிப்பதாக இருக்கு. அடுத்து இரண்டாவது ஸ்லோகத்திலே தேவர்கள், அதாவது சதுர்முகன், முருகன், சிவன் போன்றவர்கள் எம்பெருமானை, அவர்கள் தலையில் அணியும் ரத்தனம் போன்றவனே என்று எம்பெருமானை புகழ்கிறார். மேலும் சரணாகத வத்சலா என்று சரணமடைந்தவர்களிடத்திலே பேரன்பு பூண்டவன், இனி இப்படி எம்பெருமானை அனுபவித்தார். அடுத்து மூன்றாவது ஸ்லோகம் தன்னுடைய நெய்ச்சியானுசந்தானம் பண்ணுகிறார். அதாவது பல தவறுகள் செய்துவிட்டேன், அது வரம்பு கடந்தபடி செய்துவிட்டேன் என்று எம்பெருமானையிலே கூட பொறுக்க முடியாதபடியான பாபங்களை எல்லாம் செய்துவிட்டேன், அதனாலே அடியேனை அங்கீகரித்தருள போனும் உன்னுடைய கருணையினாலே என்ன. இது மூன்றாவது ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகம் எம்பெருமான் உதாரமதே என்ன, நல்ல எண்ணமுடையவன், வேண்டியவருக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடியவன், இப்படிப்பட்டவன் பரதேவதையாக இருக்கக்கூடியவன், அவன் கமலாநாதனாகவும் இருக்கக்கூடியவன், அவனைத் தவிர வேறு யாரையும் நான் மதிக்க மாட்டேன் என்று அருளி செய்தார். அடுத்து ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை அனுபவிக்கிறார். ஐந்தாவது ஸ்லோகத்திலே கிருஷ்ணாவதாரம், அதை அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய புல்லாங்குழலின் இசை, அதிலே மயங்கினவர்கள் கோபியர்கள், அவர்களுக்கு இன்பத்தை எம்பெருமான் கொடுத்தான். அப்படிப்பட்ட கண்ணனை அல்லது நான் வேறு ஒரு தெய்வத்தையும் மதிக்க மாட்டேன் என்ன. இது ஐந்தாவது ஸ்லோகம். ஆக இப்படி ஐந்து ஸ்லோகங்கள், அவற்றினுடைய பொருட்களை எல்லாம் பொருள்களை பார்த்தோம். அடுத்து ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்க வேணும். ஆறாவது ஸ்லோகம் தொடங்கி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை அனுபவிக்கிறார். அதாவது சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தவன் அவன்தான் திருமலையிலே எழுந்தருள் இருக்கிறான் என்கிறார். இங்கே திருச்செந்த விருத்தத்திலே 81வது பாசுரம், அங்கே எம்பெருமானை ராமனாய் மிடைந்தவள் மரங்களும் அடங்க வைத்து வேங்கடம் அடைந்த மாலபாதமே அடைந்து நாளும் உய்மினோ என்று திருமழிசைப்பிரான் அருளி செய்கிறார். இங்கே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், அவன் என்ன செய்தான், ஏழு மழங்களையும் மராமரங்களையும் ஓர் அம்பாலே துளைத்தான். துளைத்து எங்கே வந்து சேர்ந்தான், திருவேங்கடத்திற்கு வந்து சேர்ந்தான். வேங்கடம் அடைந்த மாலபாதமே அடைந்து நாளும் உய்மினோ என்று அங்கே இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன் என்று ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதை அடியுத்தி திருவேங்கடமுடையானை ராமனாக இந்த மூன்று ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். அபிராம குணாகர தாசரதே ஜெகதேக தனுர்தர தீரமதே ரகுநாயக ராம ரமேஷ விபோ வரதோபவ தேவ தயா ஜலதே அபிராம குணாகரா என்று விரும்பத்தக்க நற்குணங்கள், அவைகளுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அபிராம குணாகரா தாசரதே என்று தசரதனுடைய குமாரனாக இருப்பவனே. ஜெகதேக தனுர்தரா இன்னும் உலகத்திலே ஒரே ஒரு வில்லாளி தான், இவனை போல வில்லாளி யாரும் கிடையாதுன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன். தீரமதேன்னு கொண்ட பிரதிஜையிலே உறுதி, அதாவது கலங்காத மனத்தை உடையவன். ரகுநாயகா என ரகுகுலத்திற்கே நாதனானவனே. ராமா என எம்பெருமானுடைய இனிமையான திருநாமம். ரமேஷா, ரமேஷா என்னால் ரமா ஈசன், ரமையான பெரிய விராட்டியாருக்கு வல்லபன். விபோ என எங்கும் நிறைந்தவன் அல்லது எல்லாரையும் அடக்கி ஆள்பவன் என்கிற அர்த்தத்திலே வருகிறது. வரதோபவ தேவ தயாஜலதே, தேவனே எனக்கு வரத்தை தந்தருள்வாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். எம்பெருமானை எப்படி சொல்லலாம்னா, திருக்கல்யாண குணங்களுக்கு பிறப்பிடமாக சொல்லலாம். குணங்களெல்லாம் எம்பெருமானத்தில் இருந்து சத்தை பெறுகின்றனா என்று. எம்பெருமானுடைய குணங்களை யார் நன்றாக அனுபவித்தார்கள்னு பார்த்தா, ரிஷூர்பனக அனுபவித்தா, தார அனுபவித்தா, மண்டோதரி அனுபவித்தா, இப்படிப்பட்ட அனுபவம். அதிலே தாரை தாதுனாமிவ சைலேந்திரா குணானாம் ஆகரோ மகான் என்று கிஷ்கிந்தா காண்டத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். இமயமலையில் எப்படி வெள்ளி வெள்ளி தங்கம் முதலியவை தாத்துக்கள்லாம் அங்கே கிடைக்கிறதோ, சுரங்கமாக இருக்கிறதோ, அதே போல் ராமபிரான் நற்குணங்களுக்கு சுரங்கமாக இருக்கிறான், பிறப்பிடமாக இருக்கிறான், ஆகரமாக இருக்கிறான். அபிராம குணாகரா என்று எல்லாரும் ஆசைப்படும்படியான குணங்கள், அவைகளுக்கு பிறப்பிடமாக எம்பெருமான் இருக்கிறான். இது தாரையும் சொல்லியிருக்கா, அந்த குணங்களையும் வர்ணித்துள்ளார்கள். எம்பெருமானுடைய திருமேனி குணங்கள் அழகிலே ஈடுபட்டவள் சூர்பனகை. அப்போ தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் நரீக விசாலாட்சவ் என்று திருமேனி குணங்களிலே ஈடுபட்டாள். மண்டோதரி எம்பெருமானையே நேரே பராத்பரனாக கண்டாள். தமசப்பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா என்று, மேலும் தொம பிரமேயஸ்ச துராசதஸ்ச என்று எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்டார்கள். தங்கையான சூர்பனகை எம்பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டாள். ராவணனோ எம்பெருமானுடைய வீரியத்திலே ஈடுபட்டான் என்று, எம்பெருமானுடைய சீலத்தை பெற்று போனான் ஸ்ரீ விபீஷணாழ்வான் என்று தெரிவிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். இப்படி ஒவ்வொருவரும் அவருக்குன்னு ஏற்பட்ட குணங்களிலே ஈடுபட்டார்கள் என்று தெரிகிறது. இது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று ஆண்டாலும் அனுபவிக்கிறார். இப்படி எம்பெருமான் குணங்களுக்கு, கல்யாண குணங்களுக்கு பிறப்பிடமாக இருக்கக்கூடியவன். தாசரதே, எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்த பெயராம் இது. அதைத்தான் ஆச்சாரியர்கள் எம்பெருமானை பெருமாளை குறிக்கும் பொழுது, ராமனை குறிக்கும் பொழுது ராமன் என்று சொல்லவே மாட்டார்கள், ஒன்று பெருமாள் என்று அருளி செய்வர்கள், அல்லது சக்கரவர்த்தி திருமகன் என்று அருளி செய்வர்கள். காரணம் என்னன்னா, எம்பெருமானுக்கு ராமன்னு சொல்வதை காட்டிலும் சக்கரவர்த்தி திருமகன் தசரதனுடைய மைந்தன் என்று சொல்வதிலே தான் விருப்பம். கடைசியிலே ராவண வதம் முடிந்தது பொழுது பிரம்மா வந்தார், வந்து எம்பெருமானை துதிக்கிறார், பவான் நாராயணோ தேவகா என்று. அப்பொழுது எம்பெருமானாலே பொறுக்க முடியவில்லை. எம்பெருமான் தெரிவிக்கிறான், ஆத்மானம் மானுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜம், நான் என்னை தசரதனுடைய குமாரனாக எண்ணியிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறான். ஆக எம்பெருமானுக்கு பிடித்த திருநாமத்தை அருளி செய்கிறார் தாசரதே. மேலும் ஜெகதேக தனுர்தர தீரமதே, ஜெகதேக தனுர்தரா இன்னும் எம்பெருமானைப் போல ஒரு வில்லாளி கிடையாது. புனராணிந்த மரமே அன்னைத ஒரு வில் வளவாவோ என்று அனுபவிக்கிறார் நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானே. அப்படி ஏழு மரங்களையும் ஒரே அம்பாலே துளைத்தான். இது ஏழு மலை, ஏழு மரங்கள் என்றது மலைகள் போன்றவைகளுக்கும் உபலக்ஷணம். இப்படி எம்பெருமான் தனியொரு வீரனாக வில்லாளியாக எழுந்தருளியிருந்தான். மேலும் 16,000 ராட்சசர்களையும் தனி ஒரு வீரனாக எம்பெருமான் எதிர்கொண்டு அனைவரையும் வென்றான் என்று பார்க்கிறோம். ஜெகதேக தனுர்தரா தீரமதே என்று கலங்காத நெஞ்சுடையவன். விராட்டியே தடுத்தாலும் ரக்ஷணத்திலே தீட்சிதனாக இருக்கக்கூடியவன், கலங்காமல் இருக்கக்கூடியவன். விராட்டி தெரிவித்தார், உனக்கும் ராட்சசர்களுக்கும் என்ன பகை, எதற்காக நீ அவர்களை கொல்ல வேணும் என கேட்க அங்கே பெருமான் தெரிவிக்கிறான், என் உயிரை விட்டாலும் விடுவேன், என் உயிரினும் மேலான உன்னை சீதையே உன்னை விட்டாலும் விடுவேன், என்னுடைய பகிப்பிராணனாக வெளியிலே இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய இளைய பெருமாளை விட்டாலும் விடுவேன், இவர்களுக்கு செய்த பிரதிஜையை விடமாட்டேன் என எம்பெருமான் தன்னுடைய உறுதியை காட்டினான். அப்படிப்பட்ட தீரமான மனத்தை உடையவன். அதே போல விபீஷண சரணாகதி கட்டத்திலும் பார்க்கிறோமே, எம்பெருமான் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனா என்று மகாராஜர் விபீஷணனை ஏற்கக்கூடாது என்று சொன்னபொழுது அவைகளை மறுத்து நான் ஏற்றுக்கொண்டே தீருவேன் என்று தன்னுடைய பிரதிஜையை காப்பாற்றினான். இப்படி தீரமதி அப்படின்னு கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடியவன், ரகுநாயகா என ரகுகுலத்துக்கே நாதராக இருக்கக்கூடியவன், ராமா என திருநாமத்தை தெரிவிக்கிறார், ரமேஷா ரமேஷா என திருமகள் கழ்வன், விபோ என எல்லாரையும் அடக்கி ஆள்பவன், அவன் தேவனாக இருக்கான், ரமேஷா தேவா ஜெகதேக தனுர்தரா ரமேஷா தேவா என இந்த மூணு பதங்களை மட்டும் வைத்து கொண்டாள் திருமாமகள் கேள்வா தேவா என்னும் அசுரர் வாணாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாக மகள் கேள்வா தேவா என்ன ஆழ்வாருடைய அனுபவம் நம்மாழ்வார் அது அப்படியே அந்த மூன்று பதங்களிலே காட்டியருள்கிறார். இங்கே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சிறந்த வில்லாளி என்னும் திருமகள் கேள்வனென்னும் தேவனென்னும் என்ன திருமகள் கழ்வனாக இருப்பதனாலேயே எம்பெருமான் தேவனாக ஒளிவிடுகிறான் என பிராட்டியினுடைய அணைப்பு, அதனாலேயே எம்பெருமான் தேஜஸோடே இருக்கிறான், அப்புறமேயம் ஹி தத்தேஜகா என்னான்னே மாரிச்சன், சீதையோடு சேர்ந்ததுக்கப்புறம் எம்பெருமானுடைய தேஜஸ் அளவே விட முடியாது என்ன, அப்படி எம்பெருமான் இருக்கிறான். அல்லது இந்த உலகத்தையெல்லாம் ரட்சித்தானே, முனிவர்களையெல்லாம் ரட்சித்தானே, அசுரர்களை எல்லாம் கொண்டு 16,000 ராட்சசர்களை கரதூஷணாதிகளை கொண்டு முனிவர்களை காத்ததினாலே எம்பெருமானுடைய திருமேனியிலே பிறந்த புகர். அதே தேவா எழில் உந்தி என்று அமலநாதிபிரான் அங்கே பிரம்மாவை பிரசவித்தான் எம்பெருமான், அதனாலே தேவனானான் என்ன, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் தம்ஹ தேவம் என்று அங்கே நாயனார் அருளி செய்தார். அதே போல இங்கே வைத்துக் கொள்ளலாம். இப்படி செயற்கரிய செயல்களை செய்தவனுக்கு என்னுடைய வரத்தை கொடுப்பதென்ன பெரிய விஷயமா, அண்டாளே கேட்கிறாளே ஆளின் நிலையாய் அருள், என்னால் பல பாஞ்சஜன்யங்களை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு எம்பெருமான் கேட்டானா, நீயோ ஆளின் நிலையாய் ஆள இலையிலே சின்ன தளிர் அதிலே உலகத்தையெல்லாம் வைத்து அடக்கினாயே, உனக்கு செய்ய முடியாதது உண்டோ என்ன ஆண்டாள் கேட்டாள் திருப்பாவையிலே. அதே போல இப்பேற்பட்ட உன்னாலே என்னுடைய வரத்தை தருவதல் உனக்கு ஒரு வருத்தமா என்று தெரிவிக்கிறார். அடுத்து 7வது ஸ்லோகம், அவனீ தனையா கமனீயகரம் ரஜனீகரச்சாரு முகாம்புருகம் ரஜனீச்சரராஜ தமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே. அவனீ தனையா என்ன சீதை பிராட்டி, பூமியிலிருந்து வந்தவள், ஜனக சக்கரவர்த்தி ஜனகராஜன் அவன் யாகத்திற்காக உழுதான், நிலத்தை உழுத பொழுது அங்கிருந்து கிடைத்தவள் சீதை, அதனாலே அவளை அவனீ தனையா என்று பூமியின் புதல்வி என்று அருளி செய்கிறாள். அவனீ தனையா கமனீய கரம் என்று அவள் ஆசைப்பட்டு அடைந்தவன், அடையத்தக்க திருக்கையை உடையவன் எம்பெருமான். எம்பெருமானுடைய வீரியத்தை பார்த்தார் ஜனக சக்கரவர்த்தி, வில்லை முறித்தான் எம்பெருமான், உடனே இயம் சீதா மமசுதா என்று திருக்கல்யாணம் செய்து கொடுத்தார், பாணிகிரகணம் செய்து கொடுத்தார். இப்பொழுது பிராட்டி விரும்பி எம்பெருமானுடைய திருக்கையை அடைந்தாள். அவனீ தனையா கமனீயகரம் என்று அவளே ஆசைப்படும்படியான திருக்கரத்தை உடையவன். அல்லது கரம் என்பதற்கு வரம் என்று ஒரு பாட்டம் இருப்பதாக தெரிகிறது, அவனீ தனையா கமனீய வரம் என்று, வரம் என்றால் மணவாள பிள்ளையை, அதாவது சீதை உவந்து எம்பெருமானை அடைந்தாள் என்று, அகலகில்லேன்னு இறையமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிறார் ஆழ்வார். இராட்டி எப்படிப்பட்டவள்னா, புஷ்பத்திலிருந்து வந்தவள், பரிமளமே வடிவெடுத்தவள், அவளுக்கு புஷ்பம் நெறிஞ்சி முள்ளாக குத்துகிறது, அதனாலே இதை விட எது மிருதுவாக இருக்கும் மென்மையாக இருக்கும் என்று பார்த்தாள். எம்பெருமானுடைய திருமார்பு இருந்ததாம், விரும்பி அடைந்தாள். இந்த இடம் தங்கணுமே தங்கணுமே என்று எப்பொழுதுமே அகலகில்லே நெறியும், இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாளாம், அவளுடைய வாய் துடித்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அலர்மேல் மங்கை உரை மார்பன் அப்படி பிராட்டி ஆசைப்பட்டு எம்பெருமானை அடைந்தாள். அதைத்தான் அவனீ தனையா கவனீய வரம் என்று பாட்டமாக கொண்டால் அர்த்தம் கொள்ளலாம். அடுத்து ரஜனீகரச்சாரு முகாம்புருகம் சந்திரனக்காற்றிலும் அழகான முகத்தை உடையவன் எம்பெருமான். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் என்று ஸ்ரீராமாயண ஸ்லோகம். மேலும் பெரியாழ்வாரும் சுத்தும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யிலும் என் மகன் முகம் நேரவ்வாய் என்று அனுபவித்தார். இப்படி சந்திரமண்டலத்தையும் வெல்லும்படியான முககாந்தியை உடையவன் எம்பெருமான். அடுத்து ரஜனீச்சரராஜ தமோமிகிரம் ரஜனீச்சரன் ராட்சசன் ராட்சசராஜனான ராவணன். அவன் இருளே வடிவெடுத்தவன். அவனை கொன்றவன் எம்பெருமான், அதை வென்றவன் எம்பெருமான். அதாவது எம்பெருமானை சூரியனாக தெரிவிக்கிறார் இங்கே. சூரியன் தன்னுடைய ஒளியாலே இந்த உலகத்தில் உள்ள இருளை அகற்றுகிறான். எம்பெருமான், எம்பெருமானுக்கு ஒளி யாரு அப்படின்னா பிராட்டி தான். எம்பெருமான் சூரியன், எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய ஒளிதான், எம்பெருமானாகிற சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய ஒளிதான் பிராட்டி. அந்த பிராட்டி காரணமாக எம்பெருமான் ராவணன் என்கிற இருளை அகற்றினான். ரஜனீச்சரராஜ தமோமிகிரம் கமனீயமகம் ரகுராமமயே என்று விரும்பத்தக்க வடிவு படைத்தவன் எம்பெருமான், அப்படிப்பட்டவனை சரணடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தாலே அருளி செய்தார். அடுத்து எட்டாவது ஸ்லோகம். சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜஞ்ச சுஜாய அமோகசரம் அபகாய ரகுத்வகமன்யமகம் நகதஞ்சன கஞ்சன ஜாதுபஜே. சுமுகம் என அழகிய முகத்தோடு கூடியவன், அழகிய முகத்தை உடையவன். சுகிருதம் என நல்ல மனசு, எம்பெருமானுக்கு சௌஹார்தம்னு சொல்லுவார்கள், எல்லாரும் நன்னா இருக்கணும் என்கிற திருவுள்ளம். சுலபம் என சுலபமாக அடையக்கூடியவன். சுகதம் என்று இன்பத்தை கொடுப்பவன். ஸ்வனுஜம் ச என நல்ல தம்பியை உடையவன். சுஜாயம் என நல்ல மனைவியை உடையவன். அமோகசரம் என வீணாகாத பானங்களை உடையவன். ரகுத்வகம் என ரகுகுலத்திலே முக்கியவனுமான உன்னை. அபகாய விட்டு அந்யம் கஞ்சன வேறொருவனை கதஞ்சனா ஜாது என ஒருபொழுதும் எந்த விதத்தாலும் நபஜே வணங்க மாட்டேன் என்ன எம்பெருமானை தவிர ராமபிரானை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன் என அருளி செய்கிறார். சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் என நல்ல அழகிய முகத்தை உடையவன், நல்ல மனமுள்ளவன், அடைவதற்கு எளியவன், இன்பம் அளிப்பவன், நல்ல தம்பியை உடையவன், நல்ல மனைவியை உடையவன், இப்படிப்பட்டவன். அமோகசரம் வீணாகாத பானங்களை உடையவன். ரகுகுலத்தில் உடைய முக்கியமானவனான அவனை விட்டு வேறொரு தேவனை நான் பஜிக்க மாட்டேன், வேறொருவனை ஒரு காலம் பஜிக்க மாட்டேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். திருப்பதி சுவாமி இந்த குணங்களுக்கெல்லாம் சங்கதி காட்டி அருள்கிறார். சுமுகம் சுகிருதம் என்ன நல்ல மனமுடையவர்களுக்கு முகம் நன்றாக இருக்கும், அழகாக இருக்குமாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதுபோல சுமுகம் சுகிருதம் சரி, இந்த ரெண்டாலும் என்ன பழித்த அம்சம் என்னால் சுலபம் என தஞ்சமடைவதற்கு ஆராதனைக்கும் எளியன் என்றபடி. சரி, எளியவனாக இருந்து என்ன செய்வான் என்னால் சுகதம் என ஆசிரிதர்களுக்கு சுகத்தை தருகிறான். சரி, இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா பிராட்டியினுடைய புருஷகாரமும் பாகவத புருஷகாரமும். அதைத்தான் நல்ல தம்பியோடு கூடியவன், நல்ல மனைவியோடு கூடியவன் என ஸ்வனுஜம் சுஜாயம் என அருளி செய்தார். சரி, இப்படி எம்பெருமான் புருஷகாரத்தோடு இருக்கிறான், மேலும் நம்மளுடைய காரியத்தை செய்வதற்கு சக்தி உண்டா என்னால் அமோகசரம் என நம்மளிடத்தில் பானங்கள் இருக்கு, அவைகளாம் பழுதே படாது, அப்படிப்பட்ட பானங்களை உடையவன். சரி, இப்படி செய்து என்ன செய்கிறான் என்னால் ரகுகுலத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசர்களுடைய வம்சத்தையே உயர்த்துகிறான். இப்படிப்பட்டவன் ராமன். அப்படிப்பட்டவன் ராமன் இப்பொழுது திருவேங்கடமுடையானாக எழுந்தருள் இருக்கிறான். அவனைத் தவிர வேறு ஒருவரையும் சேவிக்க மாட்டேன் என்கிறார் இங்கே. அடுத்த ஸ்லோகம். பினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச என்று திருவேங்கட முடையானைத் தவிர வேறு நாதன் எனக்கு இல்லவே இல்லை. எப்பொழுதும் திருவேங்கட முடையானையே நினைத்தபடியே இருக்கிறேன். இந்த பாபங்களை போக்கடிக்கும் திருவேங்கடமுடையான் எனக்கு அருள் புரிய வேண்டும். வெங்கடேஷா பிரியம் பிரயச்சா என்று நான் விரும்பியதை தந்துருளவோனும் என்று தெரிவிக்கிறார். சரி, அவர் என்ன விரும்புகிறார்னா அது கடைசி ஸ்லோகத்திலே வெளியிடுகிறார். இதற்கு முன்னரும் எனக்கு வரத்தை தந்துருளவோனும் என்று தெரிவித்தார், இங்கேயும் எனக்கு பிரியமானதை தந்துருளவோனும் என்கிறார். இதுவும் திருப்பாவையிலே ஆண்டாள் அருளி செய்தபடியே அமைந்திருக்கிறது. ஆண்டாளும் ஒன்பது முறை பறை 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 என்று தெரிவித்தாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்னாள். மேலும் கடைசியில் இத்தை பறைகொள்வான் என்னுகான் கோவிந்தா என்று கடைசியிலே தான் எதை விரும்பி வந்தாள் என்பதை கடைசியிலே வெளியிடுகிறாள். அதே போல இங்கே வரத்தை தந்துள்ள வேணும், என்னுடைய பிரியத்தை தந்துள்ள வேணும் என்னார் அண்ணா கடைசியிலே வெளியிடப் போகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே தனக்கு எது வேண்டும் என்பதை. அடுத்து 10வது ஸ்லோகம். அஹம் தூரதஸ்தே பதாம்போஜ யுக்ம பிரணாமேச்சையா கத்திய சேவாம் கரோமி சகுத் சேவையா நித்திய சேவா பலம் தோம் பிரயச்ச பிரயச்ச பிரபோ வெங்கடேஷா. பிரபோ வெங்கடேஷா, உன்னுடைய திருவடி தாமரைகளை வணங்குவதற்காக விருப்பம் கொண்டு வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். உன்னை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கிறேன். இதை ஒரு தடவை சேவிச்சிருக்கேன். இதற்கு பயனாக எனக்கு நித்திய சேவையை தர வேணும், பலமாக தொந்தரள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். எபெருமானுக்கு நிரந்தர கைங்கரியத்தை செய்ய வேணும், அதுவே பலம் என்று பிரார்த்திக்கிறார். ஆக கடைசியிலே தான் விரும்பியதை இங்கே கேட்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. பரமபதத்திற்கு சென்றால் நாம் என்ன கைங்கரியம் செய்வோம் என்றால் சதா பஷ்யந்தி சூரையகா என எப்பொழுதும் எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டப்படுகிறது. அந்த நித்திய சேவையே பலமாக கேட்கிறார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. நித்திய சேவா பலம் என்பது நித்திய சேவா ஏவ பலம் என அவதாரணா பூர்வபத கர்மதாரைய சமாசமாக கொண்ட அர்த்தம் அருளி செய்துள்ளார் திருப்பதி சுவாமி. காஞ்சி சுவாமி இன்னொரு அர்த்தம் காட்டி அருள்கிறார். அதாவது ஒரு தடவை சேவிச்சிருக்கேன், இதையே நித்திய கைங்கரியமாக திருவுள்ளம்பத்தவோனும் என்ன. அதாவது இவரோ இருப்பது திருவரங்கத்திலே, ஆனால் திருமலையிலே அவரால் நித்தியவாசம் செய்து கைங்கரியம் செய்ய இயலாத நிலை. அதனாலே ஏதோ ஒரு தடவை வந்து உன்னை சேவிக்கிறேன், ஆனாலும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மண்ணி சேவிப்பதாகவே திருவள்ளம்பத்தி உகந்தருள வேணும் என்று இந்த சுவாமி இன்னொரு நிர்வாகம் காட்டி அருள்கிறார். அடுத்து கடைசி ஸ்லோகம் 11வது ஸ்லோகம். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே. எம்பெருமான் கேட்கிறானா, நீரோ நிறைய பாபங்கள் செய்திருக்கிறீர், நித்திய சேவா பலம் என்று நித்திய சேவா எப்பொழுதும் காணக்கூடிய பலனை தரவோனும் என்று பிரார்த்திக்கிறீர், ஆனால் இவ்வளவு பாபங்கள் செய்தவருக்கு நான் எப்படி தர முடியும் என்று எம்பெருமான் திருவுள்ளமாக அதற்கு தெரிவிக்கிறார். அஜ்ஞானினா மயாதோஷான் அசேஷான் விகிதான் ஹரே என்று எனக்கு தெரியாது, நான் அறிவு இல்லாதவன், அந்த அறிவின்மையினாலே பல பாபங்களை செய்துள்ளேன், இதற்கு மேல் மிச்சமில்லை என்னும்படியான அனைத்து பாபங்களையும் செய்துள்ளேன், அவைகளை தேவரீரே க்ஷமித்தருள போனும் என்னும் சேஷசைல சிக்காமனே சேஷசைலத்திலே எழுந்தருள் இருப்பவனே ஆதிசேஷ மலைக்கு தலையில் அணியும் மணி போன்றவன் இப்படிப்பட்டவன் ஹரேஹே என்று ஹரி என்கிற திருநாமத்தை தெரிவிக்கிறார். எதற்காகனா பாபத்தை போக்கக்கூடிய எம்பெருமான் என்று தெரிவிப்பது ஹரி என்கிற திருநாமம், ஹரிர்ஹரதி பாபானி என்ன. ஆக பாபங்களை போக்குபவனே அஜ்ஞானினா மயா தோஷான், என்னால் அறிவில்லாத என்னான் மிச்சமில்லாமல் செய்யப்பட்ட அந்த அபச்சாரங்களை க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் என்று நீ பொறுத்தருள் பொறுத்தருள் என்று விண்ணப்பம் பண்ணி இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை தலைக்கத்துகிறார். ஆக எம்பெருமானுடைய குணங்களை வெகுவாக ஸ்தோத்திரம் செய்தார் இந்த கிரந்தத்தாலே. முதல்ல எம்பெருமானுடைய பரத்துவத்தை தெரிவித்தார். எம்பெருமான் ஸ்ரீயபதி என்னும், புண்டரீகாக்ஷன் என்னும், ஜெகஜன்மாதி காரணன் என்னும். மேலும் அந்த எம்பெருமானையே கண்ணனாக அனுபவித்தார். அந்த எம்பெருமானையே சக்கரவர்த்தி திருமானாக மூன்று ஸ்லோகங்களாலே அனுபவித்து அந்த எம்பெருமானுடைய குணங்களை நன்றாக அனுபவித்தார். அதாவது எம்பெருமானுடைய குணங்கள்னு பார்க்கறச்சு முதல்ல ஸ்ரீராமாயணத்தில் தெரிவிக்கப்படுவது குணவான் வீரியவான் என்று. இந்த குணங்கள் தான் மற்ற குணங்களாக வந்தது என்று காட்டப்படுகிறது. அப்படி எம்பெருமானுடைய குணங்களையெல்லாம் அனுபவித்தார். கடைசியிலே தனக்கு வேண்டிய பிராபியத்தையும் நிஷ்கர்ஷித்தார். அதாவது நித்திய சேவா பலம் வேணும் என்று, எப்பொழுதும் உனக்கு கைங்கரியம் செய்ய வேணும், உன்னை சேவித்திருக்க வேணும் என்று, பிறகு அதற்கு தடங்களாக உள்ள பாபங்களை நீரே போக்கியருள வேணும் அல்லது மன்னித்தருள வேணும் என்று க்ஷாமணம், அபராத க்ஷாமணம் பிரார்த்திக்கிறார். இப்படி இந்த ஸ்தோத்திர கிரந்தத்தை தலைக்கட்டுகிறார். சம்பிரதாய அர்த்தங்கள் பல விஷயங்கள் இந்த கிரந்தத்தில் இருக்கிறது. யதாமதி சில விஷயங்களை அடியேன் விண்ணப்பம் பண்ணினேன், குற்றங்களை பொறுத்தருள வேணுமானு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமேஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே, ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.